ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு காப்பு திருப்பாடல். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
இப்பொழுது நாம் இந்த சிவப்பிரகாச நூல் சிந்தனையை தொடங்கலாம். அடியேன் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, பொது அதிகாரம் உண்மை அதிகாரம் என்ற இரண்டு பிரிவுகளிலே இந்த நூல் விளங்குகின்றது. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 50-50 பாடல்கள், 50-50 100 பாடல்கள். இவை ஆசிரிய விருத்தம் என்ற யாப்பிலே அமைந்துள்ளன. சிவஞான சித்தியார் மாதிரி தான் சிவஞான போதம். அது சூத்திர யாப்பு, சூத்திர வடிவம். அது சூத்திரம்னே ஒரு தனி யாப்பு இருக்கு. சிவஞான சித்தியார் ஆசிரிய விருத்தம், சிவப்பிரகாசமும் ஆசிரிய விருத்தம். அரிசீர் விருத்தங்களாலும் என்சீர் விருத்தங்களாலும் இருக்கின்றன. சிவஞான சித்தியார்ல பார்த்தீர்கள் என்று சொன்னால், முதல் பகுதி எல்லாம் அரிசீர் விருத்தமா வரும், பிற்பகுதி என்சீர் விருத்தமா வரும். 7 சூத்திரங்கள் வரை சுபக்க பகுதியை அடியன் சொல்கின்றேன். இந்த சுபக்க பகுதி தான் இந்த சிவப்பிரகாசத்தோடு ஒப்பிடக்கூடியது. முதல் 7 சூத்திரங்கள் வரையிலும் அரிசீர் விருத்தம், 8 சூத்திரம் தொடங்கி என்சீர் விருத்தம். சிவப்பிரகாசம் பொதுதிகாரத்தில் உள்ள பாடல்கள் அனைத்தும் என்சீர் விருத்தம், உண்மை அதிகாரத்தில் உள்ள பாடல்கள் அனைத்தும் அரிசீர் விருத்தம் என்று அமைத்துள்ளார்கள். முதல்ல தனியாக காப்பு செய்யுள் ஒன்று உள்ளது. விநாயகப் பெருமான் மீது மரபுப்படி பாடப்பெறுவது, அதை பார்க்கலாம். ஆசிரியர் மெய்கண்டார் காப்பு செய்யுள் பாடியிருக்கின்றார் என்று சொல்லும் பொழுது மாதவ சிவஞான சுவாமிகள் குறிப்பிடுவார்கள், ஆசிரியர் மெய்கண்டார் சாக்கிரத்தை அதீதத்தை புரிபவர்கள். அதாவது கருவி கரணங்கள் எல்லாம், இந்த உடம்பெல்லாம் இருந்தாலும் அவற்றின் மூலமாக எதையும் அறிந்து வருபவர் அல்ல, நேரடியாக திருவருளாலேயே சிவத்தை அறிந்து வருபவர். கருவி கரணங்களான உடம்பு இருக்கின்றது என்பதற்காக அவர் உடம்பை சார்ந்து நினைக்கக்கூடாது. அவர் சீவன் முத்தர் என்று இந்த சாக்கிரத்தை அதீதத்தை புரிபவர்னு அங்க அந்த கலை சொல்லை பயன்படுத்துகின்றார்கள். சாக்கிர அதீதம், இதை சேர்த்து சொன்னா சாக்கிராதீதம். சாக்கிராதீதம்னா என்ன அப்படின்னு கேட்கும் போது, இதுதான் சாக்கிராதீதம். அதுக்கு வரையறை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, டெபினிஷன் சொல்லுவாங்க. அப்படி ஒரு வரையறை சொல்லக்கூடிய பாடல் நம்முடைய சிவப்பிரகாசத்தில் உள்ளது. அது பின்னால் உண்மை அதிகாரத்தில் இருக்கின்றது, அங்க பார்க்க போகின்றோம். ஆக சீவன் முத்தர்களுக்கு எந்த இடையூறும் வரப்போவதில்லை. அப்படி இருந்தும் மெய்கண்டார் ஒரு காப்பாற்று செய்தார் என்று சொன்னால், அந்த நூல் மரபை காப்பதற்கும் பின்வரும் தலைமுறையினருக்கு வழிகாட்டுவதற்கும் என்று சொல்வார்கள். அதே முறையில் தான் இங்கு உமாவதி சுகாச்சாரிய சுவாமிகளும் காப்பு செயல் செய்துள்ளார்கள். அந்த காப்பு செயலை இப்போது நாம் பார்க்கலாம். இது மட்டும் ஒரு வித்தியாசமான யாப்பிலையானது. என்ன, அந்த நூல் ஆசிரிய விருத்தங்களால் ஆனது சொன்னேன், இது மட்டும் கலி விருத்தம் என்ற ஒரு முறையிலே ஆனது. நம்முடைய திருமந்திர பாடல்கள் இருக்கின்றன. நம்முடைய அப்பர் பெருமானருடைய தேவாலயத்திலே 5 திருமுறை பாடல்கள் இருக்கின்றன. அந்த மாதிரியான ஒரு யாப்பிலே ஆனது. அதிலே சந்த நடை பெற்று வருவது. சந்த நடையை பார்த்தீங்கன்னா, தனதான இதுதான் சந்தம். தன என்று சொன்னால் அந்த வாய்ப்பாடு படி 2 குறியில் வரணும். அப்புறம் தான, அந்த தான் சொல்லியிருக்கீங்க, அந்த இடத்துல நெடில் தான் வரணும். திரும்ப ந வருது, அந்த இடத்துல குறியில் தான் வரணும். 2 குறில், அதுக்கப்புறம் ஒரு நெடில், அப்புறம் ஒரு குறில். இந்த இப்படி ஒரு வாய்ப்பாடை வைத்துக் கொண்டு பாடுகின்றார். ஒளியான திருமேனி உமிழ்தான மிகமேவு, களியாற வரும் ஆனை கடல் நாளும் மறவாமல், அழியாலும் மலர் தூவும் அடியார்கள் உளமான, வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. இதனுடைய ஓசை இன்பத்தை சுவைப்பதற்காக இப்படி வாசித்து நாம் அந்த ஓசை இன்பத்தை அனுபவித்தோம். இப்ப இதற்கு பொருள் காணலாம் என்ன அப்படின்னு சொன்னார். ஒளியான திருமேனி, பாருங்க, நூலுடைய திருப்பெயர் சிவப்பிரகாசம். அதற்கு ஏற்ப அதனுடைய முதல் பாடலே ஒளி என்று தொடங்குகின்றது. ஒளியான திருமேனி, ஆக அந்த பிரகாசம் என்ற நூலின் பெயருக்கு ஏற்ப ஒளின்னு தொடங்குவது ஒரு சிறப்பு. விநாயக பெருமானை குறிப்பிடுகின்றார், ஒளியான திருமேனி. அவருடைய திருமேனி இருக்கின்றதே, நம்மை போன்ற கருமேனி அன்று, நம்முடைய கருமேனி கழிப்பதற்காக மேற்கொண்ட திருமேனி, அது ஒளிமயமானது. ஒளி என்று சொல்லப்படுவது சிவஞானம். காயமோ மாயை என்று காண்பது சக்தி தன்னார் என்று சித்தியார் சொல்லும். ஈசனுடைய திருமேனி மாயாகாரியம் அல்ல, அது சிவஞானம் என்று சொல்வார்கள். அந்த ஞான திருமேனி ஆகவே ஒளியான திருமேனி என்று, ஞான பிரகாசமான திருமேனியிலே உமிழ்தானம் உமிழப்படும் தானம் உமிழ்தானம். தானம் என்பது இங்கு மத நீரை குறிக்கின்றது, யானையினுடைய மத நீர். யானை மதம் பொழியும், மூன்று மதங்களை பொழியும். ஒரு கோட்டன் இருசவியன் மும்மதத்தன் என்பார். ஆனா இரு மதம் தான் இந்த யானை, யானை முகப்பெருமான் இரு மதங்களை பொழிவான். ஏன்னா யானை உறுப்பு தலையின் தலை மட்டும்தான், தலைக்கு கீழே இல்லை. ஆகவே ஆனாலும் இரு மதங்களையும் மும்மதம்னு சொல்ற வழக்கு இருக்கிறது, அது பின்னாடி பார்ப்போம். உமிழ்தானம் என்பது பொழிகின்ற மதம், ஒளியான திருமேனி ஞானப்பிரகாசமான திருமேனியிலே உமிழ்தானம் பொழிகின்ற மத நீரையும். மிகமேவு களி, மிகவும் பொருந்தி விளங்குகின்ற களிப்பினையும். களிப்புன்னா அது இருக்கக்கூடாதது, செருக்காயிரமா நினைப்போம். ஆனா இங்க விநாயக பெருமானுக்கு களிப்பு இருக்கின்றது சொன்னால் அது அருள் களிப்பு. ஆக எந்த அனுபவமும் இல்லாத அனுபவங்களையெல்லாம் கடந்த பரம்பொருள், அனுபவ இயல்புடைய நம்மை ஆட்கொள்வதற்காக தனக்கும் அனுபவங்கள் இருப்பதாக அது காட்டும். ஏன்னா அப்பந்தான் நமக்கு மேன்மேலும் நம்முடைய உயிவுக்கு அது வழிவகுக்கும். நாம வந்து அனுஷ்டானம் பண்றோம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லி பண்றோம், சிவபெருமானுடைய பிரீதிக்காக என்று சொல்லி பண்ணுகின்றோம். அவர் தான் வேண்டுதல் வேண்டாமல் இதானாச்சே அப்படின்னா நாம எல்லாம் உய்ய வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர். ஆகவே ஒரு அடியாறு பக்குவ நிலை வந்து வழிபடும் போது அது விநாயக பெருமானுக்கு ஒரு அருட்கழிப்பினை ஏற்படுத்துகின்றது. மேலும் மேலும் அந்த அடியாருக்கு அருளை பொழிய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை மேலோங்க செய்கின்றது, அதான் அருட்கழிப்பு. ஆக ஒளியான ஞானப்பிரகாசமான திருமேனியிலே பொழிகின்ற மத நீரையும் மிகவும் பொருந்தி இருக்கின்ற அருட்கழிப்பினையும் கொண்டுள்ள யானை, யானைன்னு சொன்னது ஆகுபெயராக யானை முக பெருமானை குறிக்கும். ஆற வரும் யானை என்று சொன்ன என்று நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒளியான திருமேனி ஞானப்பிரகாசமான திருமேனியில் உமிழ்தானம் பொழிகின்ற மத நீரையும் மிகமேவு களி மிகவும் பொருந்திருக்கின்ற அருட்கழிப்பினையும், அதோட நிறுத்திக்கிட்டு சில சொற்களை பெய்து கொள்ள வேண்டும். அருட்கழிப்பினையும் உடைய ஆற வரும் யானை என்றால், ஆறனா நிறைய, என்னன்னா தியானிப்பவர்களுடைய கண்ணார மனமாற வரும் யானை, எழுந்தருளும் யானை முகக்கடவுள். ஆற வரும் யானை என்பதற்கு நம்முடைய இலக்கண சிதம்பரநாத முனிவர் அவர்கள் குரல் சொல்கின்றார்கள். ஆற என்றால் நிறைய, சொல்றோம் கண்ணார கண்டேன்னு சொல்றோம், கண்ணிறைய கண்டேன், இந்த காட்சிக்கு குறைவே இல்லை முழுமையாக கண்டேன்னு அர்த்தம். அது மாதிரி தியானிப்பவர்களுக்கு அகத்திலும் காட்சி தருவார், புறத்திலும் காட்சி தருவார். தியானிப்பவர்களுடைய கண்ணார மனமாற வரும் யானை என்றால் எழுந்தருளி வருகின்ற யானை முகக்கடவுள். இவர் ஒளியான திருமேனியிலே பொழிகின்ற மதநீரை உடையவர், மிகவும் பொருந்தியுள்ள அருட்கழிப்பினை உடையவர். இந்த பெருமான் தியானிப்பவர்களுடைய மனமாற கண்ணார அவர்களுக்கு எழுந்தருளி காட்சி தருகின்றார். ஆகவே இவர்களை நாமும் தியானிக்க வேண்டும். யாரெல்லாம் இந்த பெருமானை இவருடைய திருவடியை மறவாமல் மலர்தூவி துதிக்கின்றார்களோ, இவருடைய கழல், கழல் என்பது ஆடவர் பாதத்திலே அணியக்கூடிய ஒரு ஆபரணம், இங்க அது ஆகுபெயரா அந்த திருவடியையே குறிக்கின்றது. சிவபுராணத்திலே பார்க்கின்றோமே, பிறப்பருக்கும் பிஞ்சகன்றன் பெய் கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயொன்றன் பூம் கழல்கள் வெல்க, எல்லா இடத்துலையும் அந்த கழல் திருவடியை தான் குறித்தது. ஆக ஆண் தெய்வத்துக்கு கழல் சொல்லலாம், பெண் தெய்வத்துக்கு சொல்லும் போது கழல் சொல்லக்கூடாது, ஏன்னா அது ஆண் தெய்வத்துக்கான ஆண் தெய்வம் திருவடியில தான் அது இருக்கும் கழல். ஆகவே ஆகுபெயரா திருவடியை குறித்தது அது. ஆகவே அந்த விநாயக பெருமானுடைய யானைமுக பெருமானுடைய கடலை திருவடியை நாளும் மறவாமல் முட்டாது என்று திருவாசகத்திலே சொல்வார். ஒரு நாளும் அந்த திருவடியை மறவாமல் மலர்தூவும் அடியார்கள். எப்படிப்பட்ட மலர்தூவும், அழியாலும் மலர்தூவும். அழி என்பது என்ன, வண்டு, வண்டுகளை ஆளுகின்ற மலர்கள் என்று நம்முடைய சிதம்பரநாத முனிவர் அவர்கள் பொருள் சொல்வார்கள். வண்டுகள் மலர்களை ஆளுகின்றன என்று உரை சொல்வதும் உண்டு. ஆனால் சிதம்பரநாத முனிவர் அவர்கள் மலர்கள் தான் வண்டுகளை ஆளுகின்றன சொல்லியிருப்பது ஒரு நயமானது. ஏன்னா மலர்கள் தம்முடைய சிறப்பினாலே, அந்த செவ்வியினாலே, அழகினாலே வண்டுகளை ஈர்த்து சம்பால் வைத்துக் கொள்கின்றன. ஆகவே தன்னுடைய செவ்வியால் வண்டுகளை ஆளுகின்ற அந்த மலர்கள் அப்படிங்கும் போது அது தேன் நிறைந்த மலர்கள் குறிப்பு தெரியுது. அந்த தேனை வண்டுகள் உண்பதற்கு முன் அந்த மலர்களை பறித்து வழிபாடக்கூடிய அடியார்கள் என்பது கருத்து. உண்பதன் முன் மலர் பறித்துட்டு உண்ணாராகின்றான். ஆகவே அழியாலும் மலர் தூவும் அடியார்கள், வண்டுகளை ஆளக்கூடிய மலர்களை தூவி வழிபடும் அடியார்கள் உளமான, அந்த அடியார்களுடைய உள்ளங்களானவை உளமான என்றால் உளமானவை உள்ளங்களானவை வெளியாகும். வெளியாகும்னா என்ன அப்படின்னு சொன்னால், அது வெளி என்பது சிவபெருமான் வெளியிலே நடனமாடுகின்றான் என்று சொல்றோம். சிதாபாச பெருவெளி என்றால் அது எங்கும் நிறைந்திருக்கின்ற திருவருள். ஆக அந்த அடியாருடைய உள்ளங்கள் திருவருள் மயமாகும். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஞான வழக்குல அதுவும் குறிப்பாக சந்தான முதற்குழவர் மெய்கண்டார் அவர்களுடைய திருவாக்குல உள்ளம் என்பது ஆன்மாவை குறித்து பல இடங்களிலே வந்துள்ளது. ஆன்மாவை உள்ளம் என்றே சொல்வார். இங்க அடியார்கள்னு தனியா சொல்லியாச்சு, அதனால அந்த அடியார்கள் தான் ஆன்மாக்கள். இந்த அடியார்களுடைய உள்ளங்கள்னு சொல்லும் பொழுது, அது உள்ளம்னா பொதுவா நாம தத்துவமாகிய அந்த மனத்தை தான் நினைப்போம். என்றாலும் இந்த இடத்துல அடியாருடைய உள்ளங்கள் போது அவர்களுடைய அந்த அறிவு என்று கொள்வது மிகச் சிறப்பாக இருக்கும். அந்த அறிவு வெளியாகும் என்று சொன்னால் அது திருவருள் மயமாகிவிடும். அப்போ அது ஆணவமலத்திலிருந்து முற்றிலுமாக நீங்கி திருவருளோடு கலந்து ஒன்றாகிவிடும். அருள் வெளியாகும், அருள்மயமாகும், வெளியாகும் என்பதற்கு அருள்மயமாகும் என்று பொருள். மறவாமல் அப்படிங்கும் போது என்னன்னா, எந்த நேரத்திலையும் மறவாமல். அதனாலதான் வழிநூலாசிரியர் சொல்வார், இரவு பகல் ஓவாதே உணர்வோர் சிந்தை திருகோட்டும் என்பார். அந்த இதே மாதிரி காப்பு செய்யுள்ள சொல்வார், இரவு பகல் மறவாமல் வழிபடுவோருடைய அடியாரோட அறிவை பிடித்திருக்கின்ற ஆணவமலம் நீங்கி போகும் இல்லைங்களா சொல்வார். அது மாதிரிதான் இங்கேயும் மறவாமல் என்பதன் மூலம் இரவு பகல் மறவாமல் ஏற்றுகின்ற அடியார்கள் இருக்கின்றார்களே, அவர்களுடைய உள்ளம் அவர்களுடைய அறிவு திருவருள் மயமாகும், அதான் வெளியாகும். ஏன்னா எத்தனை எத்தனையோ பிறவிகள் எடுத்து ஆணவ மனத்திலிருந்து நான் நீங்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா எழுகடல் மணலே அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் என்பார். அப்போ அவ்வளவு பிறவிகள் ஆன்மா எடுக்குதுன்னா அது காரணம் என்ன, இந்த ஆணவ மலம் இது அசைக்க முடியாத பாறையாக இருந்து கொண்டு இது நீங்குவனா அப்படிங்குது இல்லைங்களா. பெரிய பாறை பெரிய கல்லு மாதிரி அப்படி நிலைபெற்று இருக்குது. ஆனா அந்த ஆன்மா அல்லும் பகலும் அந்த திருவருளை சிந்தனையிலேயே அடங்கி இருக்குமே ஆனால் இந்த பிளக்க முடியாத இந்த ஆணவ பாறையும் பிளந்து இந்த ஆன்மாவின் அறிவு அந்த ஆணவ பிணிப்பிலிருந்து விடுபட்டு அது அருள் வெளியாகிவிடும் என்று நம்முடைய திருமூல தேவனாயனார் சொல்கின்றார். அல்லும் பகலும் அருளோடு தூங்கினால், தூங்கினால்னா செயலற்று இருந்தால், எல்லாம் அருளின் செயல் தான், நமக்குன்னு என்ன செயல் இருக்கிறது என்று சொல்லி விருப்பு வெறுப்பற்று இருத்தல். அல்லும் பகலும் அருளோடு தூங்கினால் கல்லும் பிளந்து கடு வெளியாமே, இங்க வெளியாகும் சொல்லியிருக்கார், கடு வெளியாமே திருமூலரும் சொல்லியிருக்கார். பாருங்க திருமூலருடைய சொல்லாட்சி இருக்கு பாருங்க, வெளியாமே இருக்கு, இங்கேயும் உமாசியம் வெளியாகும் இருக்காரு. அங்க அல்லும் பகலும் அருளோடு தூங்கினால் சொன்னதுக்கு ஏற்ப இங்க கடல் நாளும் மறவாமல் மலர் தூவும் அடியார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆக ஒத்த கருத்து. ஆகவே மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும். வலிதாய வினை கூட நினையாவே, வலிமையான இந்த வினையை கூடுவதற்கு அவர்களுடைய உள்ளங்கள் நினைக்க மாட்டா. உளமான என்றால் உள்ளங்களானவை, அதுதான் எழுவாய். அந்த உள்ளங்கள் வினையை கூட நினைக்க மாட்டா என்று அவ்வாறு பொருள் கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த உள்ளங்கள் திருவருள் மயமாயிட்டது, அதனால அந்த உள்ளம் யான் எனதுங்கிற செருக்கு அது மேற்கொள்ளாது. அந்த செருக்கு வந்தாதானே வினையை செய்ய முடியும். அதனால அவை வலிய வினையை பொருந்த நினைய மாட்டா. ஆகையினாலே இந்த பாடலின் மூலமாக அருமையாக சொல்கின்றார் ஆசிரியர் என்னவென்றால், விநாயக பெருமான் ஞான பிரகாசமான திருமேனியிலே பொழிகின்ற மத நீரையும் மிகவும் பொருந்தி இருக்கின்ற அருட்களிப்பினையும் உடையவர். அவர் தியானிக்கும் அடியார்களுடைய கண்ணார மனமார வெளிப்பட்டு அருள் செய்யக்கூடியவர். அந்த யானை முகக்கடவுளுடைய திருவடிகளை மறவாமல் வண்டுகளை ஆட்சி செய்யும் மலர்களாலே வழிபடுகின்ற அடியார்கள் இருக்கின்றார்களே, அந்த அடியார்களுடைய உள்ளங்கள் திருவருள் மயமாகும். அவருடைய உள்ளங்கள் வலிய வினையை கூடுவதற்கு நினைக்க மாட்டா என்று சொல்லி அருமையாக இந்த காப்புச்செடியை வைத்திருக்கின்றார்கள்.